தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல.
வணக்கம் நேர்களே, இது தென்றல் வந்து உங்களை தீண்டும் நேரம். வாரம் தோறும் ஞாயிறுகளில் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் வானொலியான தமிழ் தென்றல் இப்போது உங்களை தீண்டுகிறது. எல்லோரும் வணங்கும் இறைவனை வேண்டி இந்த நாள் உங்கள் பொன்னான நாளாக மாறட்டும் என்று வாழ்த்தி நிகழ்ச்சியை தொடங்குவோம். இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். பிறரை முகஸ்துதி செய்பவன்தான் பிறரிடமிருந்து முகஸ்துதியை எதிர்பார்ப்பான். முகஸ்துதி ஒரு நாளும் நிலைத்து நிற்காது. தன்னை அறிந்து கொள்ள முயலும் எவனும் பிறரிடமிருந்து முகஸ்துதியை ஒருபோதும் எதிர்பார்க்க மாட்டான். ஏனென்றால் முகஸ்துதி செய்பவன் எப்பொழுதும் பிறரையே நினைத்துக் கொண்டிருப்பான். அவனுடைய மையம் எப்பொழுதும் அடுத்தவரிடம் தான் இருக்கும். சுயத்தை அடுத்தவரிடம் இழந்தவனின் வாழ்க்கையில் சுகமே இராது. மிதமிஞ்சிய சுகபோகம் மனிதனை நலிவுறச் செய்யும். அதே சமயம் கடுமையான விரதத்தை கடைபிடித்தாலும் மனித உடல் நலிவடையும். நடுநிலையான சிந்தனையும் செயலுமே மனிதனை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். உங்களை புரிந்து கொள்ளாதவர்களை பார்த்து நீங்கள் கோபப்பட வேண்டியது இல்லை. அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களை ஒருவருக்கு புரியவில்லை என்றால் நீங்கள் அவரை புரிந்து கொள்வது பிரச்சனைகளை தீர்க்கும். நன்றி, வணக்கம்.
இதழ் முத்து விரிந்திட முத்து விளைந்திடும் சித்திர பெண் பாவை கண்பட்டு மறைந்தனை விட்டு பறந்திடும் காரணம் தான் யாதோ. இங்கு கோபமும் வரலாமோ முகம் குங்கும நிறமாமோ.
நினைப்பதும் இனிப்பது எதுவும்
காவியம் அரங்கேறும்.
தென்றல் காதியில் சோரம் பாடும்.
இலக்கியச் சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிந்தனையை தூண்டும் கட்டுரையை அளிக்கின்றோம். ஒரு சொல் கேளீர். இந்த கட்டுரை மலேசிய தமிழ் இலக்கிய கழகத்தின் தலைவர் மணிவெள்ளையன் அவர்களால் எழுதப்பட்டது. தமிழர் தம் தாய்மொழியான தமிழை விட்டு வெகு தூரம் விலக்கிச் சென்று கொண்டிருக்கிறார். தமிழோடு ஒட்டி வாழ்பவர்கள் இவ்வுலகில் குறைந்து வருகின்றனர். தமிழோடு ஒட்டார் பல்கி பெருகி வருகின்றனர். புலம்பெயர்ந்து பிற நாடுகளில் சென்று குடியேறும் சீனர்கள் தங்கள் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் அரணாக இருக்கின்றனர். கூடி வாழ்ந்து கோடி நன்மை பெறுகின்றனர். எந்த நிலையில் இருந்தாலும் உயர்ந்தாலும் அவ்வினத்தார் தங்களின் மொழியினை விட்டு கொடுப்பதே இல்லை. மலேசியாவில் பெரிய பெரிய வணிக நிறுவனங்களை வைத்து நடத்துவோர் சீனரே. அவர்கள் பொருள் நிறைந்து இருக்கின்றார்கள். ஆனால் பணம் சேர்ந்த பின்பு அவர்கள் தம்மின பண்பினை மாற்றிக்கொள்வதில்லை. அவர்கள் வைத்து நடத்தும் வணிக நிறுவனத்தின் உள்ளே சென்று பார்த்தாலும் வெளியே நின்று நோக்கினாலும் சீன மொழியினை கொட்டை எழுத்துகளில் எழுதி வைத்துள்ளனர். எடுத்துக்காட்டுக்கு அவர்கள் நடத்தும் உணவகங்களே சான்று. ஆனால் தமிழரோ இதற்கு நேர்மாறாக இருக்கின்றனர். வாழ்க்கையில் செல்வாக்கு அல்லது பணம் வந்து சேர்ந்து விட்டால் தம் இன பண்பினை மாற்றிக்கொண்டு தமிழுக்கே இரண்டகம் செய்கின்றனர். வணிக நிறுவனங்களில் தாய்மொழிக்கு இடம் அளிப்பதே இல்லை. அப்பன் காலத்தில் தமிழுக்கு கொஞ்சம் இடமிருந்தது. மகன் பொறுப்பேற்றுக் கொண்டதும் தமிழை புறந்தள்ளும் இழிநிலைகளை தமிழர் வணிகத்தில் காண முடிகின்றது. சொல்ல போனால் தமிழர்களிடம் விருந்த மனமில்லை. சமுதாய உணர்ச்சி மொழி உணர்ச்சி சிறிதயம் இல்லை. அவரவர் தம் நலத்தை பெருக்கிக் கொள்வதை பார்க்கின்றனர். உழைத்து ஈட்டும் பொருளை எல்லாம் தமிழ் மொழி பண்பாட்டு நெறி வளர்ச்சிக்கு செலவிட மனமில்லாமல் எவரிடமோ கொடுத்து மாற்றாரின் கொள்கை செயல்பாட்டுக்கே வருவாகி கொண்டு வருகின்றனர். உலகில் இன்று செல்வாக்கு பெற்றுள்ள இனத்தாரெல்லாம் தங்களின் தாய்மொழியினை பேணியவர்களே. தாய்மொழியினை புறக்கணித்த எந்த இனமும் முன்னேறியதாக வரலாறு இல்லை. தாய்மொழியினை புறக்கணித்த எந்த இனமும் முன்னேறியதாக வரலாறு இல்லை. தாய்மொழியினை எள்ளி நகையாடும் இனம் உலகில் உள்ள விந்த இனம் தமிழிலமே. தமிழ் சோறு போடுமா என்று கேட்பவர்களும் இந்த வெட்கம் கெட்டவர்களே. தமிழில் பேச வெட்கப்படுபவர்களும் இந்த இனத்தை சார்ந்தவர்களே. இத்தனையோர் அழியினும் வாழினும் ஏன்? தலை சிறந்த இலக்கியங்களை தமிழ் மொழி பெற்றுள்ளது. அவ்விலக்கியங்களை பயில்வதும் பாதுகாப்பதும் தமிழ் மொழியின் நிலைத்தன்மைக்கு நாம் ஆற்றும் கடனாகும். தமிழ் மொழி ஒரு பண்பாட்டு மொழியாகும். அதனை படிக்கும் பழக்கம் தமிழ் மக்களிடையே வளர வேண்டும். தாய்மொழியின் கண் இழந்தில் எழுந்துள்ள இலக்கியங்களோடு நாம் பழகாமட்டால் சமூக சீரழிவு ஏற்படும். இன்று நாட்டில் நடைபெறுகின்ற இளையோர் குற்றச் செயல்களும் வன்முறை செயல்பாடுகளும் படிக்கும் பழக்கம் குறைந்ததே காரணமாகும். தாய்மொழி பயில்வதும் தமிழ் இலக்கியங்களை பேணுவதும் நல்ல மனம் சார்ந்த பண்பாட்டை உருவாக்கும். இவ்வாறு ஆண்டோரும் சான்றோரும் கூறுகின்றனர். தமிழுக்கும் தமிழருக்கும் நெருங்கிய உறவு எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இடைவெளி தோன்றினால் எல்லா நிலைகளும் அழிய நேரிடும். மொழி சார்ந்த பண்பாடே தமிழரை உய்விக்கும். மற்றவையெல்லாம் புறத்தது, புகழை தராது. இந்த உணர்ச்சி வசமான கட்டுரை எழுதியவர் மலேசிய இலக்கிய பண்பாட்டு தலைவர் மணிவெள்ளையன் அவர்கள். சிந்திக்க வேண்டிய கட்டுரை அல்லவா? இறுதியாக ஒரு வேடிக்கை நகைச்சுவை. தமிழ் சிறு சிறு தமிழ் கவிதை பட்டிமன்றம். பாட்டி செத்த பத்தாம் வினாடி பெரிய குழப்பம். பிணத்தை எரிப்பதா புதைப்பதா என்று உள்ளூர் புலவர் ஒருவர் ஓடி வந்தார். பட்டிமன்றம் வைத்து பார்த்தால் என்ன என்று. பட்டிமன்றங்களின் சொற்குப்பை கூளங்களை அருமையாக நையாண்டு செய்கின்றது இந்த கவிதை. எழுதியவர் மரபு கவிஞர் மீரா. நன்றி, வணக்கம் நேயர்களே.
பணத்துக்கும் நல்ல குணத்துக்கும் வெகு தூரம், வெள்ளி பணத்துக்கும் நல்ல குணத்துக்கும் வெகு தூரம். இது உள்ளபடி இந்த உலகம் உணர்த்தும் ஒரு பாடம், வெள்ளி பணத்துக்கும் நல்ல குணத்துக்கும் வெகு தூரம். பிள்ளையனும் பந்த பாகத்தை தள்ளி பிரிந்தாடும், இரும்பு கட்டகமாக்கி தாழ் போடும். இல்லாதவர் எவரான போதிலும் எள்ளி நகையாடும், இல்லாதவர் எவரான போதிலும் எள்ளி நகையாடும். இணையில்லாத அன்னை அன்புக்கு கூட சொல்லால் தடை போடும். வெள்ளி பணத்துக்கும் நல்ல குணத்துக்கும் வெகு தூரம். வெள்ளத்தினால் வரும் பள்ளமேடு போல் செல்வம் வரும் போகும், இதை எள்ளளவேனும் எண்ணாத கஞ்சத்து துன்பம் வரவாகும். கள்ளமில்லாத அன்பு செல்வமே என்றும் நிலையாகும், கள்ளமில்லாத அன்பு செல்வமே என்றும் நிலையாகும். கஷ்டம் தீரும் கவலைகள் மாறும் இன்பம் உருவாகும். வெள்ளி பணத்துக்கும் நல்ல குணத்துக்கும் வெகு தூரம். இது உள்ளபடி இந்த உலகம் உணர்த்தும் ஒரு பாடம், வெள்ளி பணத்துக்கும் நல்ல குணத்துக்கும் வெகு தூரம்.
அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு சுவாரஸ்யமான தகவல், இந்தியாவில் ரெய்ப்பூர் அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்கு, ஒரு மாநகரம் இருக்கு ரெய்ப்பூர். அந்த ரெய்ப்பூர்ல இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கோயில் இருக்கும். நான் படிச்சேன், என்ன கோயில்னா, நாய்க்கு ஒருத்தர் கோயில் கிட்ட இருக்கிறார். அந்த நாய் மேல அவருக்கு என்ன மரியாதை, ஏன் கட்டினாருங்கிறதெல்லாம் ரொம்ப சுவையான செய்தி. நாய்க்கு ஒருத்தர் கோயில் கட்டியிருக்காரு. எதுக்கு கோயில் கட்டினார், என்னத்துக்காக கட்டினார், இப்ப சொல்றேன் உங்களுக்கு. இந்த சுவையான செய்தி தானே, நாய்க்கு கோயில் கட்டியிருக்காங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா. என்ன காரணம், இந்த ரெய்ப்பூர்ல ஒரு பெரிய பணக்கார வியாபாரி, மிகப்பெரிய பெரும் தன வணிகர் ஒருத்தர், அவர்கிட்ட கடன் வாங்கி சின்ன சின்ன வணிகம் பண்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. பெரிய பெரும் தன வணிகர் இருந்தா பாருங்க, அவருக்கு தொட்டப்பச்சட்டின்னு பேரா, தொட்டப்பாலே பெரிய அர்த்தம் கன்னடத்துல, தெலுங்குல எல்லாத்துலயுமே தொட்டன்னா தொட்டம்பாங்க, தொட்டப்பச்சட்டின்னு பேர். அவர் பெரும் பணக்கார், அவர் அவர்கிட்ட கடன் வாங்கி சின்ன சின்ன வணிகர்கள்லாம் வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி துணி மூட்டை எடுத்துக்கிட்டு போய் தெரு தெருவா துணி விற்கிறவர், அவருக்கு கடன் தேவைப்பட்டிருக்கு. அவருக்கு பணம் வேணுங்கிறதுக்காக இந்த தொட்டப்பச்சட்டி கிட்ட கடன் வாங்கியிருக்கிறார். இவர் கடன் கொடுத்துட்டாரு, அவருக்கு வியாபாரம் நொடிச்சு போச்சு. அந்த வியாபாரம் பண்ணி காசு வந்தாதானே கடன் கட்ட முடியும், கடன் கட்ட முடியல அவரால். அவருக்கு கொஞ்சம் வருத்தம், ஒண்ணும் பண்ண முடியல, ரொம்ப நேர்மையானவர் தான், ஆனா அவருக்கு வருமா வந்துருச்சு, ஒன்னும் பண்ண முடியல. இந்த பெரிய வியாபாரி போய் மிரட்டுறாரு, வீடா போய் கடன் கொடுக்கறது வெக்கு இல்லையே, எல்லாம் மனுஷனாடா அப்படி இப்படின்னு திட்டுறாரு. எத்தனை தடவை முடியும், அவருக்கு ஒரு மான உணர்ச்சி. உடனே ஒரு நாள் என்ன பண்ணிவிட்டார், டக்குன்னு ஒரு சின்ன செயின் அவர்கிட்ட, அந்த செயின் எடுத்து இந்த தொடப்பு சட்டியிட்ட கொடுத்துட்டார். கொடுத்துட்டு இதை இங்க வச்சுங்க, அந்த கடனுக்கு நான் வந்து சாட்சியமா இதை கொடுக்கறேன், நான் அந்த கடனை கொடுத்துட்டு அப்புறமா அதை செயினை வாங்கிக்கிறேன். மானம் கடன் கொடுக்காம கழுத்தை தான் செயின் போடக்கூடாது, செயினை கட்டி கையில கொடுத்துட்டு அவன் காணாதுங்கிறான். இந்த செயின் மட்டும் எப்படி போடும், கொடுக்க வேண்டிய பணத்து காணாது அப்படின்னு. அவர் ரொம்ப விசுவாசமா பாசமா ஆசையா வளர்த்த ஒரு நாய். இதையும் கூட்டுமோங்கிட்ட, இது எனக்கு உயிர், இது இல்லாம நான் இருந்ததே இல்லை, அவ்வளவு பாசமான நாயே, இது உங்ககிட்ட இருந்தாதான் எனக்கு ஒரு ரோஷம் வரும், கொண்டு வந்து பணத்தை கொடுத்து இது தவிக்கும், நான் இல்லாம இருக்கவே இருக்காது, இது நான் பணத்தை கொண்டு கொடுத்து நாயை மீட்டு கூட்டியா இருந்துருவேன், அதனால எனக்கு ஒரு அந்த வேகம் வரணும், இது ரொம்ப நல்ல நாய், ரொம்ப பாசமான நாய், என்னை விட்டுட்டு இருந்ததே கிடையாது, இருந்தாலும் பரவாயில்ல நீங்க கூட்டி போய் வீட்டுல வச்சிருங்க, நான் பணத்தை கொடுத்துட்டு செயினையும் இந்த நாயையும் வீட்டுக்கு ரெண்டு போயிட்டேன். நாயை கொண்டு போயிட்டான், அந்த நாயை கொண்டு போய் அவன் வீட்டுல கட்டியிருக்கான். என்ன வேடிக்கை நடக்குது பாருங்க, இந்த நாய் எஜமான விசுவாசம் உள்ளது, இவனையே நினைச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா எந்த வீட்டுல இருக்குதோ அந்த வீட்டுல இருந்துக்கு ஒரு மரியாதைக்கு அங்க இருந்திருக்கு. அந்த கொண்டு போன மறுநாள் அந்த வீட்டுல பெரிய பெரிய பெரும் வணிகர் இல்லையா தொட்டப்பச்சேட்டி, இந்த வீட்டுல திருடன் வந்திருக்கிற, திருடன் யாரோ திருடனும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்திருக்கிறார். இது கொலைக்குது, பெரிய சத்தம் போட்டு கொலைக்குது. அந்த மாடியில நின்றுட்டு இருந்திருக்கிறாரு அந்த வியாபாரி. யாரோ ஒரு திருடன் கண்ணம் போட்டு உள்ள ஊட்ட பேத்து உள்ள இருந்து எடுக்கணுங்கிற எண்ணத்துல இப்படி உள்ள பேக்கிறதுக்கு இது இறங்கலா இருக்குது. நாய் கறி துண்டு அதுக்கு மாறி அரைச்சிருக்கலாம். எந்த நாய் என்ன பண்ணும், கறியை தின்னு கம்முனு இருக்கும் தானே, கறியை பார்த்தா நாய் என்ன பண்ணும், நாய்க்கு கறி போட்டாலும் பழமொழிய சொல்லுவான், கறியை வீசினா ஒரு துண்டு தொடலையான் சார், ஒரு துண்டு அந்த கறி துண்டை தொடாம அவனை துரத்து துரத்துன்னு துரத்தி அவன் நகையோட ஓட போறவனை கவ்வி அவன் அப்படியே நாய் கொதறி பயந்து போய் உழுந்து போட்ட சத்தத்துல எல்லாரும் ஓடியாந்து புடிச்சிட்டாங்க. அன்னைக்கு வந்த திருடனுங்க மட்டும் கொண்டு போயிருந்தாங்கன்னு சொன்னா நிறைய பணம் போயிருக்கணும், இந்த செயின் என்ன செயின் இந்த மாதிரி நிறைய போயிருக்கணும். அந்த தொடர்பச்சேட்டியனுடைய நகைய இந்த நாய் மீட்டிடுச்சு, இது போட்ட கூச்சல்லையும் கடிச்ச கடியிலையும் ஊரே கூட்டி போய் மீட்டாச்சு. இந்த வியாபாரி யோசிச்சார், பெரிய வியாபாரி யோசிச்சாச்சே, அவன் சொன்னது கரெக்ட், இந்த நாய் ரொம்ப நல்ல நாயின்னு சொன்னான், இது மட்டும் இல்லன்னா எனக்கு எவ்வளவு போயிருக்கும், இன்னைக்கு மாடியிலே படுத்திருக்கான் அவன் பாட்டுக்கு கண்ணை வச்சுட்டுதான் எடுத்துட்டு போயிட்டே இருந்திருப்பேன், இது இல்லன்னா என்ன இருக்கும், இனிமே நாம வந்து இந்த நாயை இப்படி புடிச்சு வச்சுக்கூடாது, அவட்ட திருப்பி கொடுத்தலாம், பணம் கொடுத்தா கொடுக்க கொடுக்காட்டு போறேன் அப்படின்ட்டு என்ன பண்ண, அந்த சங்கிலி இருக்கு பாருங்க, அந்த சங்கிலியை அவனுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சான். பட் பெரிய மணிகள்ல போவான் அங்க இருந்து, உடனே என்ன பண்ண, அந்த நாய் கழுத்துல ஒரு பேப்பர்ல கட்டி விட்டான், இந்த மாதிரி உன் நாயை நான் விடுவிச்சிட்டேன், இது மாதிரி எனக்கு உதவிச்சது, திருடங்கிட்டேன் என் சொத்தா காப்பாத்திச்சு, இது மட்டும் இல்லையா எனக்கு ரொம்ப பெரிய நஷ்டமா இருக்கும், நீ கொடுக்க வேண்டிய கடன் இத்தினூண்டு கடன், ஆனா அதுக்காக நீ கொடுத்த அந்த நாய் வந்து பெரிய நகையெல்லாம் எனக்கு மீட்டு கொடுத்துருச்சு, நான் ரொம்ப நன்றி கடன் போட்டிருக்கிறேன், அதனால முதல்ல இந்த நாயை உங்ககிட்ட அனுப்பிச்சிட்டேன், அது தவிக்குது சாப்பிட மாட்டேங்கிற என் மனசே கேட்கல, அவுத்து விட்டோடனே நேரம் அங்கதான் வரும்னு எனக்கு தெரியும், அவுத்து விட்டுட்டேன், இந்த கழுத்துல அதை கட்டி விட்டுருக்கிறேன், இதை பார்த்த உடனே நீ எடுத்துக்கிட்டு வா, நான் உனக்கு உன் செயினை கொடுத்துறேன், நான் வந்து செயினை உனக்கு கொடுத்துறேன், நீ வந்து வாங்கிட்டு போன ஒரு சீட்டை எழுதி நாய் கழுத்துல கட்டி விட்டுக்கிற, அவுத்து விட்டு உங்க எஜமான் வீட்டுக்கு போனோட அந்த நாய் பாஞ்சுக்கிட்டேன் ஏங்கு சந்தோஷமா ஓடியாந்துருக்கு, அப்படி ஓடியாந்துருக்கு, நேரம் ஓடி வந்து எஜமானம்னா நின்று இவன் மானஸ்டன் நாயை பார்த்த மாதிரி கோவம் வந்துருச்சு, நான் இன்னும் கடனை அடைக்கல, நீ அதுக்குள்ளே இங்க வந்து நிக்கிறியே, ஏ நான் பாக்கணும் ஓடியாந்துட்டே, நீ அவன் என்ன நினைப்பான், நான் வாக்கு மீறினு நினைப்பான், நாயை அனுப்பிச்சுட்டு நாயை திருப்பி நான் வாங்கிட்டேன் நினைப்பான், உனக்கு என்ன கொள்ள போகுது போ அப்படிங்கிறான், அது போக மாட்டேங்குது, மிரட்டலாம் போ அப்படின்னு, அது போக மாட்டேங்குது, எஜமான விட்டு போக மாட்டேங்குது, பக்கத்துல இருக்கு ஒரு பணம்பழம் மாதிரி என்னமா கறந்துருக்கு, எடுத்து வாங்கி அடிச்சுட்டான், எரிச்சல் தாங்காம நன்றி இல்லாத நாயா, நீ வந்து என் மானத்தையே வாங்கிட்டியா, நான் கொடுத்த வாக்கு மீறி போச்சுன்னு அடிச்சான், மண்டை பறந்துருச்சு, அந்த நாய் அப்படி அந்த இடத்த துடிச்சு கீழே விழுந்து செத்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த பய கழுத்துல என்னமோ இருக்கேன்னு எடுத்து பார்த்தா கதையே வேற, அவன் நாய ரிலீஸ் பண்ணிட்டாங்கிறது அது உள்ள இருக்கு, இப்படி பண்ணிட்டோமே மனசு கேட்கல, போய் அந்த வணிகத்தை சொல்லி அழுதுருக்கான், அந்த மாதிரி நடந்து போச்சு நான் கொண்டு விட்டேன் அப்படின்னு, அட பாவி நிதானம் இல்லாம ஒரு காரியம் பண்ணிட்டே, பெயர்பட்ட நாய் அப்படின்னு சங்கிலியை திருப்பி கொடுத்துருக்கேன், இந்த பய யோசிச்சாங்க, நீ அந்த சங்கிலி இருந்துதான் நமக்கு என்ன அப்படின்னு, அதை ஒரு சமாதி ஆக்கி அந்த நாயை அந்த சமாதி பண்ணிருக்கான், அந்த நன்றி உள்ள அந்த நாய் அது நாய் கோயிலாவே ஆயிப்போச்சு, ஒரு சின்ன செய்தி தான், ஆனா அதுக்குள்ள எவ்வளவு பெரிய வாழ்க்கை இருக்கு பாருங்க, ரெண்டு செய்தி இருக்கு, நாய்க்கு இருக்கிற விவேகம் இவனுக்கு இல்லையே, என்னன்னு தெரியாம அடிச்சு கொள்ளலாமா, அது என்ன எதுக்கு வந்தது என்ன ஏதுன்னு பாக்கணும், பல பேருக்கு சார் வாழ்க்கையில நிதானமே கிடையாது, நிதானமா இருக்க வேண்டிய இடத்துல நிதானமா இல்லாம போய் எத்தனை சிக்கலை வர வச்சிருக்காங்க வாழ்க்கையில, அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இடம், நாயை பத்தி சொல்றதுக்கு நான் கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கிறேன், நிதானம் இல்லைன்னா எவ்வளவு பெரிய தீங்கு அழைச்சிடுறோங்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம். ஒரு சமஸ்கிருத கவிஞன் பாரவின்னு பேர், அவர்த்து சும்மா இல்லாம ஒரு கவிதை ரெண்டு வார்த்தை எழுதி வச்சான், என்னன்னா எது செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்ய, நிதானமா செய்ய. அவதர போட்டு ஒண்ணு செஞ்சுட்டு ஏன்டா செஞ்சோன்னு பிறகு வருத்தப்படாத. இது மாதிரி பொறுமை உள்ளவனுக்கு சம்பத் செல்வம் நிறைய வந்து சேருகிறதுன்னு ஒரு தாமிர எல்லையில ஒரு கவிதையை எழுதி வச்சுட்டான் பாரவிங்கிற கவிங்க. அந்த ஊர் ராஜா அதை படிச்சுட்டு அவனுக்கு மனசு என்னமோ பண்ணிச்சு, கட் பண்ணி எழுதி போயிட்டான். இந்த கவிஞன் யாரு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட எடுத்துட்டு போய் அவன் அரண்மனையில வச்சிருக்கான். இந்த கவிஞன் யாரு, இந்த கவிஞன் யாரு, இந்த கவிஞன் யாரு அப்படின்னு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ராஜா பாருங்க, ஒரு நாள் நான் காட்டுக்கு போறேன், வேட்டையாட போறேன், நான் வேட்டையாடி ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகும் சொல்லிட்டு பொண்டாட்டிட்ட சொல்லிட்டு வேட்டைக்கு போறேன்னு புறட்டு போயிட்டான் ராஜா. இப்ப வேட்டைக்கு போறேன்ட்டு போனான ஒழிய என்ன நடந்து போச்சு, இவனுக்கு என்னமோ ஒரு அபசகனம் ஆகி போச்சு. ராஜாக்கள் தனியும் உங்களுக்கு சகனம் எல்லாம் பார்ப்பாங்க. கொஞ்சம் அன்னைக்கு ராத்திரியே மேற்கொண்டு வேட்டைக்கு போகாம திரும்பி வந்துட்டான், மனசு கேட்கல, திரும்பி வந்துட்டான். வந்து அரண்மனையில யாருக்கும் தெரியாது, இவன் பாட்டுக்கு இந்த ராஜா அரண்மனைக்குள்ள நுழைஞ்சா அவன் பெட்ரூம்ல அவனுடைய மனைவி இன்னத்தோட பட்டிருக்கான். எப்படி இருக்கும் இந்த ராஜாக்கு, உள்ள ஒரு ஆண் குரல் கேக்குது, பட்டிருக்கான். வந்து ஆத்திரத்துக்கு வாழை உருவிட்டு பொண்டாட்டிய கொல்ல போறேன், அந்த வந்திருக்கிற ஆம்பளை கொல்ல போறேன் அப்படின்ட்டு வேகமா அந்த வாழை உருவினான் பாருங்க. நல்ல வேலை இந்த தாமரை இல்ல இருந்த கவிதையை அது மேல வச்சிருந்தான். அப்படி வாழ் பட்டு அது கீழே விழுந்தது. எட்டு படிச்சான் அவனுக்கு என்ன இருந்தாலும் எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சுனா பாருங்க. அந்த வாழை கீழே போட்டு உள்ள உரிமைகிட்டு போய் மனைவி விட்ட யாரு வேணும்னா, அவர் சொன்னா ஆஹா 14 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போச்சு நம்ம புள்ள ஞாபகம் இருக்கா, ஆமா கண்டுபிடிச்சு கொண்டாந்துட்டாங்க. என்ன நடந்துக்கும் யோசிச்சு பாருங்க, 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராஜாவுடைய புள்ளைய அவனை கடத்தி போயிட்டான். அத மந்திரி தேடிக்கிட்டு இருந்தவன் கிடைச்சா எங்கேன்னு போய் கண்டுபிடிச்சு அந்த பிள்ளைய முதல் நாள் ராத்திரி வீட்டுக்கு கொண்டாந்து வீட்டை விட்டுருக்கிறான். அந்த பையன் வளர்ந்துட்டான் 14 வருஷத்துல பெரிய ஆளா. இவ கொண்டு இருந்தா என்ன இருக்கும், பொண்டாட்டி கொண்டு புள்ளைய கொண்டு ஒண்ணு இல்லாமல போயிருப்பான், எவ்வளவு பெரிய விஷயம் அது. எனவே நிதானம் என்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய சூத்திரதாரி. பல பேர் நிதானம் இல்லாததால் தங்கள் வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள், தங்களை இழந்திருக்கிறார்கள். எனவே நிதானம் மிக 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 அவசியமான ஒரு குணம்.
வணக்கம் மடா தம்பியர். என்ன இன்னைக்கு எதுவும் பிரச்சனைகள் என்று சொல்ல போறேன்னு நினைக்கிறீங்களே? கண்டால் தலை சரிக்க ஓர்றியல் நிலையில எல்லாருக்கும் முடிய ஒரு பிரச்சனை தான். இப்ப நம்மட கையில ஸ்மார்ட் போன்கள் எல்லாம் வந்துட்டு என்ன, ஒரு காலத்தில் அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறேன்னு தெரியாமல் தவிச்சு கொண்டு இருந்தது. பிறகு கொஞ்சம் பழகி பழகி அவர்கிட்ட கேட்டு இவர்கிட்ட கேட்டு அதை என்ன செய்கிறது, இதை என்ன செய்கிறது, இதுக்குள்ளே போனால் என்ன நடக்கும், அதுக்குள்ளே போனால் என்ன நடக்கும், டாட்டாக்களை எப்படி சேவ் பண்ணுறது, அது மட்டுமே அந்த போனுக்கு ப்ரீபெய்ட் கார்டில் பே பண்ணுறது கூட தெரியாமல் இருந்தாங்களே. என்ன இப்போ எல்லாம் அத்துப்படி, அதுக்குள்ளே போய் இதுக்குள்ளே போய் ஆறும் ஏதாவது போனுக்குள்ளே எதண்டு கேட்டால் முண்டி அடித்து கொண்டு நாங்கள் விட சொல்கிறோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த ஃபோன் கைக்குள்ளே சரியான பரிச்சயம் ஆயிடுச்சு. இப்படித்தான் இருந்தாலும் அதுக்குள்ள கொஞ்சம் சின்ன சிக்கல்களும் வருதுடாப்பா. இந்த காலையில் எழும்பினால் சிலருக்கு காபி குடிச்சா போகும், சிலருக்கு டீ குடிச்சா போகும், அப்படி ஒவ்வொருவருக்கும் சிகரெட் அப்படி இப்படின்னு. சிலர் கையில் ஃபோனை எடுத்துட்டு தானே போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்றது கேட்க தேவையில்லை, தெரியும் தானே. ஃபோனை கையில் எடுத்தால் அதில் போகிற நேரத்தை கட்டுப்படுத்த முடியலடாப்பா. குந்தியிருந்து வாட்ஸ்அப்பை பார்க்கறது, வாட்ஸ்அப் முடிஞ்சோடனே வைபரை பார்க்கறது, வைபர் முடிஞ்சோடனே இமெயிலை பார்க்கறது, இமெயில் முடிஞ்சோடனே வெதரை பார்க்கறது. இதெல்லாம் போக நாட்டில் என்ன செய்தி நடக்குதுன்னு அதை தட்டி பார்க்கறது. போகிற போக்கில் ஒன்றும் விளங்குதில்லை, எல்லாம் எங்கட கையிலான் இருக்குது, எங்களை கண்ட்ரோல் பண்ணதானே முடியுதில்லை. ஏன் இதை சொல்கிறேன்னால், அண்டைக்கு காலையில் எழும்பி வேலைக்கு போகணும், எல்லாம் குளிச்சு கழிச்சு டீயெல்லாம் குடிச்சிட்டு டைமை பார்த்தேன், ஒரு 8-10 நிமிஷம் இருந்துச்சு. ஆ, நம்மளோட கம்ப்யூட்டர் தானே, நாமல் தானே ட்ரை பண்ணி போகிறோம் வேலைக்குன்னு சொல்லி இருந்து அந்த ஃபோனை தட்டி கொண்டிருந்தேன். சரியண்டு எல்லா செய்திகளையும் பாய்ச்சி இந்த வீடியோக்கள் எல்லாம் போடுவாங்க, அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்து எல்லாம் ரசித்து கொண்டு இருந்து போட்டு இருக்கும்போது தான் அங்கால கார் போடுற சத்தங்களோ தட்டார்படார்னு சத்தம் கேட்டுது. என்னடா அப்பான்னு சொல்லி எழும்பி பார்த்தால் கார்கள் சரியான டிராஃபிக் ஜாம் எங்களோட ரோட்லாம். டைமை பார்த்தால் 8:30 மணி. எந்த வேலைக்கு போகணும்னு நான் 7:30, ஆனால் டைம் 8:30. என்ன நடந்துச்சுது? இந்த ஃபோனை தான் வச்சு உறைஞ்சு கொண்டு இருந்தது தான் விரலால் கட்ட விளையாண்டு அடித்து கிடிச்சு போனால் அங்கே 9:30 போச்சுது வேலைக்கு போவேன். அங்கே ஏதோ நாங்கள் நான் செய்த புண்ணியமடா அப்பா, வேலையில் யாரும் சத்தம் போட இல்லை. இப்படித்தானே உங்களுக்கு நடக்கும். நீங்களும் இப்போ வேலைகளுக்கு போய் ஏதாவது சிக்கப்பட்டு இப்போ வேலைகளும் எடுக்கிற கஷ்டம் அதை இப்போ ஃபோன்லேயே நோண்டி கொண்டிருந்தால் இதுதான் பிரச்சனை. இது வேலையில் மட்டுமில்லை, வீட்டிலேயும் இதே பிரச்சனை தான். ஃபோனை எடுத்து நோண்டி கொண்டிருந்தால் பக்கத்துலேருந்து யாரும் கேட்குறது நமக்கு காதில் கேட்காது. என்னவும் முக்கியமான விஷயங்கள் கதைச்சால் காதில் போட்டு கொண்டிருக்காமல் மறந்து போனமுண்டால் ஐயோ பெரிய குழப்பமடாப்பா. கவனமாக ஃபோனை யூஸ் பண்ணுங்கோ, தேவையானதை மட்டும் யூஸ் பண்ணுங்கோ. அதுக்குள்ளே என்ன பிரச்சனையுண்டு தெரியுமோ? இப்போ அடுத்த முறை உண்டு கேள்விப்பட்டு நான் இந்த ஃபோனில் என்ன பிரச்சனையுண்டு, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறதால என்ன பிரச்சனையுண்டு கேள்விப்பட்டு நான் காத்து கொண்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் அந்த மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய கிடைக்குது, ஓடி போய்ட்டு ஓடி வாரேன். ஆ, அப்புறம் வந்து சொல்கிறேன் கட்டாயம் சொல்லுவேன். ஆ, சரி.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
பெண்கள் வந்து என்னை தொடும் அக சத்தம் இன்றி முத்தமிடும் பகலே.